தேவனுடைய வார்த்தைகளை புசிக்கிற மூன்று வகையான ஜனங்கள் என்கிற தலைப்பிலை நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் கடந்த வாரம் தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு சமீபமாக வைத்து இருதயத்திற்கு தூரமாக வைத்து கொண்டு சாப்பிடுகிறவர்கள், ரெண்டாவது வகை வாய்க்கு தூரமாக இருக்கும் இருதயத்துக்கு பக்கமாக இருக்கும், மூன்றாவது வகை வாய்க்கும் பக்கமாக இருக்கும் இருதயத்துக்கு பக்கமாக இருக்கும். அந்த தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் நாம் பார்த்தது தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு தூரமாக இருக்கும், வாய்க்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். இவங்க எல்லாருமே வந்து மதத்தின் அடிப்படையில் இருக்கிற ஜனங்கள். 90% இதில் வந்து கிறிஸ்தவங்க தான், சக்கரை மாதிரி பேசுவாங்க, பாயாசம் காய்ச்சிப்பாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் எங்கே இருக்குது, அது எங்கேயோ தூரமாக இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவுடைய குணாதிசயங்களை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். தினந்தோறும் ஆண்டவரை தேடி வருவாங்க, தேவனுடைய ஜாதியை போல இருப்பாங்க, நாங்கள் தான் பரிசுத்த சந்ததியார்னு சொல்லுவாங்க, இப்படி என்னென்னமோ நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் இருதயம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, அல்லது இருதயம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு தூரமாக இருக்கிறது. அப்படி வெளிப்படையான ஒரு வேஷம்தானே ஒழிய வாய்க்கும் இருதயத்திற்கும் பெரிய ஒரு நடுச்சுவர் இருக்கிறது, ஒரு பிரிவினை இருக்கிறது. காரணம், இருதயம் வந்து மாம்சத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துகிட்ருக்குது, வாய் வந்து மற்றவங்க கூட சேர்ந்து வாலிசாக இருந்து நானும் உங்களை மாதிரி இருக்கிற ஆள் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு வெளி வேஷத்தை போட்டுட்ருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் தேவனுடைய வார்த்தையில் என்ன மாதிரி காரியத்தை விரும்பி சாப்பிடுவாங்க, அல்லது அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய வசனங்கள். இப்போ சாதாரணமாக நம்ம சாப்பாட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக காசு செலவு பண்ணுவோம், நல்ல சத்துள்ள உணவாக சாப்பிடணும், இந்த கடையில் சாப்பாடு சரியில்லை, அந்த கடையில் போய் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும். அப்படி வந்து இடங்களை மாறி மாறி போய் நல்ல உணவுகளை சாப்பிட்டு நம்ம பழகிருக்கிறோம், நம்ம நாக்கு நல்ல ருசியாக கேட்கும். ஆமாம், நல்லா நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், இதை எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குன்ட்டு சாதாரணமாகவே நம்ம சாப்பாடு காரியத்தில் ஆமாம் கொஞ்சம் முயற்சி எடுத்து பல இடங்களுக்கு போடுவோம். ஆனால் அதே மாதிரி நம்முடைய ஆத்மா சாப்பிடுவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோமா? ஏதாவது கிடைச்சா சரி, கஞ்சிய கூட கிடைச்சா சரி, ஆமாம் போதும், ஏன்னா அது ஜீரணம் பண்ண முடியலையே, கறி சாப்பிட்டுட்டு ஜீரணம் பண்ண முடியாமல் போச்சுன்னா வம்பா போயிருப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தை மெய்யான போஜனமாக இருக்கிறது, என்னுடைய மாம்சத்தை வாங்கி புசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னென்னமோ பைபிளில் எழுதியிருக்கு, அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்து சிந்திச்சு கடைசியில் எசகு பிரசாதனை ஆகி போச்சுன்னு வைங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் நம்மளுக்கு என்ன ரொம்ப எளிமையாக புரியுதோ அதை மட்டும் கேட்டுக்குவோம், ரொம்ப படித்தோம்னா அப்புறம் பைத்தியமாகி போயிடும், அப்புறம் முழுவதும் சாமியாராக போக வேண்டியது தான். அதனால் ரொம்பலாம் டீப்பாக போகக்கூடாது, அப்படி மேலோட்டமாக. அப்படி இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்களை சாப்பிடுவதற்கு பக்கத்தில் எந்த சபை இருக்குதோ அங்கே போய் உட்காந்து கேட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அதனுடைய ருசி என்ன, அது நம்முடைய ஆத்மாவுக்கு எப்படி பிரயோஜனமாக இருந்தது, அது நம்மளுடைய ஆத்மா அதில் பொழைக்குதா அல்லது சாகுதா அப்படியெல்லாம் நினைக்கிறதில்ல. சும்மா மேலோட்டமாக அப்படி போய் எல்லாம் 10/11 இருந்து அப்படி ஒரு மேக்கப் வேலைக்கு தானே போகிறது, அதனால் என்னத்தை போட்டால் என்ன, ஏதோ பிரசங்க நல்லா இருந்தது அவ்வளோதான். அப்படி ஆவிக்குரிய காரியத்தில் நல்ல ருசியான சாப்பாடை சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி நினச்சாங்கன்னா அந்த சபையை விட்டு வேறு சபைக்கு ஓடிடுவாங்க. ஆனால் எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா படித்தது எம்ஏ பிஏ அது இதெல்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் ஆவிக்குரிய சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, படிக்கிறதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான். அப்போ அதுக்காக பணத்தையும் கட்டி இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம். அப்போ தேவனுடைய காரியத்திற்காக நம்முடைய ஆத்மா என்ன விரும்புகிறதோ அதை வந்து ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் விருப்பமாக இருக்கார். அப்போது எவ்வளவு உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை சாப்பிடும்போது அது என்னன்னு சிந்திக்கிறதில்ல, பகுத்தறிவுறதில்ல, என்னமோ எல்லாரும் கூட்டத்துக்கு போனாங்க, நானும் போனேன், பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஜாதிக்காரங்கள்லாம் சேர்ந்துருக்காங்க, நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்ம மாறி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால் போனேன். ஆனால் ஆத்மா என்ன சாப்பிட்டுச்சு, அது ஜீரணம் பண்ணிச்சா, அது நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது ஒரு நாள் சிந்திக்கிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள், தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாக இருந்து இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறவர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு என்னங்கிறத நாம் சிந்திப்போம். மத்தேயு 16:11-12 வாசிப்போம். புளிச்ச மாவுல நல்லா சுட்டு கொடுத்தா சூப்பரா தோசை நல்லா இருக்கும். பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவினுடைய உபதேசங்கள் எல்லாம் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. சர்ச்சுக்கு போனால் தூக்கமே வரக்கூடாது. அப்படி பாட்டு பாடு, எந்திரி உக்காரு, இந்த ஊர் கதை, உலக கதை, எல்லா கதையும் சொல்லி தூக்கம் வராமல் பார்த்துக்கிறது தான் பாஸ்டருடைய வேலை. ஆமாம், தேவனுடைய வார்த்தையை ரெண்டு பிரசங்கம் பண்ணு வைங்கள, உடனே எப்படி திரும்ப சாப்பிடுவாங்க, ஆணு வாயை திறந்துட்டு சாப்பிடுவாங்க. என்ன நிறைய சாப்பிட்றாங்களாம். உண்மையான தேவனுடைய வார்த்தையை சொல்லியாச்சு, அப்படி கொட்டாய் அப்படி விடுவாங்க பாருங்கள், என்ன நிறைய சாப்பிட்றாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-5 வார்த்தை உண்மையான தேவனுடைய வார்த்தையை பேசி நாம் சொல்லிட்டோம்னா உடனே சாப்பிட்டு நல்லா இருந்தது, நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படியாக பரிசேயர் சரிசேயருடைய உபதேசம் தான் இந்த வாய்க்கு மட்டும் தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் மதவாதிகள், இந்த பரிசேயர் சரிசேயர் எல்லாமே மதத்தின் அடிப்படையில் இருக்கிற சபைகள் அல்லது மதத்தினுடைய அடிப்படையில் இருக்கிற போதனைகள். மார்க் 8:15 8:15
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார்.
போதும். இப்ப ஏரோது எங்கிருந்து வந்தாரு? ஏரோதனை யாரு, யாருக்காவது தெரியுமா? ஏரோதனா ஒரு அரசியல் தலைவர். ஏரோதனா ஒரு தலைவன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளில் போதகர் இருப்பார், பிரசங்கம் பண்ணுறதுக்கு எங்கிருந்தோ ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க அல்லது பெரிய பதவியில் இருக்கிறவங்க அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து இவர் இங்கே இப்படி இருக்கார், அப்படி இருக்கார், இப்படி இருக்கார், இவர் ஊழியமும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஊழியக்காரர் வந்த இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற ஊழியக்காரர் சைலண்ட்டாக உட்காந்துக்குவார். ஆனால் இவர் வந்து நிறைய கதைகளை பேசுவார். இவருடைய காரியத்தை எங்கேயாவது சொல்கிறதுக்கு நேரம் கிடச்சா பரவாயில்ல, கொஞ்சம் ஆள் கிடச்சா பரவாயில்லன்னு அவர் உட்காந்துருந்துருப்பார். அந்த நேரம் பார்த்து இவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது பிடுங்களான்னு சொல்லிட்டு, ஐயா நீங்கள் வாங்கையா ஒரு நாள் எங்கள் சபையில் பேசுங்க அப்படின்ட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு பேச வச்சு அவர்கிட்ட காசை வாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் மனுஷனால் உண்டாக்கப்பட்ட உபதேசங்கள். 5:9 அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிட்டே வர்றோம், புளிச்ச மாவு அதில் கொஞ்சம் கலந்துட்டேன்னு அந்த நல்ல வசனமும் நம்மளுக்கு வந்து அந்த சபையினுடைய உபதேசம் மாதிரி மாறிடும். அப்போ புளிச்ச மாவுன்னு என்னன்னா, காலம் கடந்தது. புளிச்சம்மா வந்து சாப்பிடும்போது எப்படி இனிமையாக இருக்குதோ அதே மாதிரி புளிச்சம்மாவனுடைய உபதேசம் நம்மளுக்கு சாதகமாகவே இருக்கும். என்ன திருடனுக்கு சாதகமாக இருக்கும், ஏமாத்துறவனுக்கு சாதகமாக இருக்கும், பணத்தை சேர்த்துறவனுக்கு சாதகமாக இருக்கும், பைபிளில் இப்படியும் எழுதியிருக்குதில்ல அப்படியும் எழுதியிருக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 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 பைபிளை இப்படி வளைச்சு அப்படி வளைச்செல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் புளிச்ச மாவு. புளிக்காத மாவுங்கிறது நித்திய ஜீவ வார்த்தைகள். புளிக்காத மாவுங்கிறது கஷ்டம் அனுபவிக்கிறது. புளிக்காத மாவுங்கிறது சத்தியத்தை உண்மையாக பேசுறது. அப்போது இந்த கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்தால் போது கொஞ்சம் உலக பிரகாரமான காரியம் கொஞ்சம் நம்முடைய எண்ணங்கள் இப்படி இருந்தால் போதும் அதில் வசனத்தை வாசிச்சுன்னீங்களே அந்த வசனமும் நம்மளுக்கு சாதகமாக மாறி அதுவும் பிடிச்சி போயிடும். லூக்கா 12:1 வசனம், லூக்கா 12:1.
அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் விதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய குறித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
ஆண்டவர் வந்துட்டாரு, ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூட்டு அலமோதுது. அப்போ ஜனங்கள் இப்படி அலமோதுறதை பார்த்துட்டு ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்கணும் முதல் வேலையா? ஏப்பா சின்ன குழந்தையெல்லாம் இருக்குது, மேலே மேலே வந்து முட்டி முட்டி ஒருத்தர் மேல ஒரு ஆள் விழுந்து கை கால் உடைச்சி நீங்கள் வந்து சாகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள இதெல்லாம் ஒழுங்காக நில்லுங்க, ஒருத்தர் ஒருத்தரை நெருக்காதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னு
கேட்டிங்கன்னா,
ஆமாம், ஒருத்த மேலே ஒருத்த மோதி முட்டி மோதி விழுந்து செத்தாலும் பரவாயில்ல, ஆமாம், ஏன்னா அது இவரால் முடியும். ஆனால் எதை சரி பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புளிச்ச மாவில் இருக்கிற உபதேசத்தை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் மாவு போட்டால் போது எல்லாமே புளிச்சிடும். அதனால் அவர் வந்து அவ்வளோ கண்டிப்பாக அதை சொல்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து இந்த புளிச்ச மாவை சரி பண்ணுறதுக்கு வந்துட்டு அவரால் முடியவே இல்லை. அவர் வந்து சிலுவையில் அரைஞ்சாச்சு, சிலுவையில் இப்போ இயேசு கிறிஸ்து பிடிச்சன்னா முக்காவாசி பேர் ஓடி போயாச்சு, சிலுவையில் அரைஞ்சாச்சு ஒருத்தனையும் காணாம், உயிர் தெழுந்தாருன்னு சொன்னார் அப்பவும் ஒருத்தனையும் காணும், எல்லாம் ஓடி போயிட்டாங்க, கண்ணுக்கு ஒருத்தருமே சிக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 3 தடவை ஒரு தடவை தரிசனம் கொடுத்தப்பவும் கீழ்ப்படியில, 2வது தடவை தரிசனம் கொடுத்தப்பவும் கீழ்ப்படியில, 3வது தடவை போய் நேராக மீன் பிடிக்கிற இடத்துலையே போய் பிடிச்சிட்டு வந்தார், அப்போ தான் கீழ்ப்படிட்டாங்க. ஏன்னா புளிச்சம் அவனுடைய பலம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வல்லமையாக இருக்குது. ஏன்னா அது ஆயுசு நாளில் மனுஷன் அப்படியே பழகிட்டான், அதுலேருந்து திரும்பி வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 1 கொரிந்தியர் 5:6-7 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5:6
மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, குற்றம் குற்றமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்றும் அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, அதனால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்கப்படவும்.
போதும், இங்க புளிப்புள்ள மாவு அப்படின்னு சொன்னா துர்க்கணம் பொல்லாப்பு அப்படின்னா புளிப்புள்ள மாவு, துப்புரவு உண்மை அப்படிங்கிறது புளிப்பு இல்லாத மாவு. அப்ப ரெண்டு தெளிவா இங்க எழுதிருக்கு. அப்ப நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில துர்க்குணம் பொல்லாப்பு இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் எவனை எப்படி ஏமாத்தலாம், எப்படி காசு ஏத்தலாம், எப்படி நம்ம மற்றவங்களுக்கு நல்ல பயன்களாக இருக்கலாம், எப்படி மேக்கப் போடலாம், பவுடருக்கு போடுறது பத்தாது, சென்ட் கொஞ்சம் போடலாமா, இப்படி கொஞ்சம் அவங்கள வந்து ஏமாற்றலாமா, இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா, அப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா, அப்படி அவங்க வழியிலேயே போய் கடைசியில் அவனை ஏமாத்துறது. ஆமாம், அப்படி வந்து என்ன இருந்ததுன்னா நம்மளுக்குள்ளே புளிப்புள்ள மாவு இருக்குது. அப்போ புளிப்புள்ளாத மாவுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம் சகிக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கை இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்மளுக்குள்ள புளிப்புள்ள மாவு இருக்குது. வாழ்க்கையில் பிரச்சனை கஷ்டம், ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம கஷ்டம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம புளிப்பு இல்லாத மாவை நம்ம சாப்பிடணும். அதுக்கடுத்த அப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசையா 4:1 சுயமான அப்பத்தை சாப்பிடுவது. இந்த வாய்க்கு
7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் இந்த நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள்.
ஆமா, தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமயமாக இருக்கிறவங்க 7 பேர் இருதயத்துக்கு தூரமாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, மற்ற காரியமெல்லாம் எங்கிட்ட ஒன்றும் கேட்காத, பேர் மட்டும் சொன்னால் போதும், யாரு நாங்கள் கிறிஸ்தவங்க, சொந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிடுவோம், சொந்த வஸ்திரத்தை நாங்கள் உடுப்போம், எங்கள் பேர் மட்டும் உங்கள் பேர் மட்டும் எங்களுக்கு வழங்கினா போதும். அப்போ 7 ஸ்திரீகள் 7 சபைகள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இவங்கள அவங்கள விக்கிற ஆராதனம்பாங்க, அவங்க உபதேசம் சரியில்லைம்பாங்க, ஆனால் எல்லாம் அவங்கவுங்க உண்டாக்கின சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை வாயில் வச்சுட்டு இருக்கிறாங்க. எரேமியா 7:18 எரேமியா 7:18
எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்க்கிறார்கள், அவர்கள் மானாராக்கினிக்கு பணியாளர்களை சுடும்படி பிள்ளைகள் விரைந்து பொறுக்கிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பு செய்கிறார்கள்.
பாருங்க, ஒரு உபதேசத்தை உண்டாக்குறதுக்கு என்னென்ன பண்றாங்க பாருங்க, ஒருத்தன் விறகு பொறி கொண்டு வரான், ஒருத்தன் மா பசைகிறான், ஒருத்தன் அப்பன்
சொல்றான்.
பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாச்சு, ஒரு 50 பேர் 100 பேர் ஆயாச்சு. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்குன்னு ஒரு உபதேசத்தை உண்டாக்குவோம், அப்போ பைபிளில் இது தான் வந்து நம்ம அடிப்படையாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே உண்டாக்குறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு ஜாதிக்கு தகுந்த மாதிரி கற்பனைகள் உருவாக்கி சுயமாக சாப்பிட்றது. இந்த சபையில் இதை தான் நீ ரசிக்கப்படுறதுக்கு இப்படித்தான் ரசிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணுமா, நான் சொல்கிற மாதிரி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆமாம், நீங்கள் வந்து அப்படி இப்படி சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன், இயேசுவின் நாமத்தில் தான் எடுக்கணும், அப்போ தான் இங்கே செல்லும். இப்படியாக ஓடுற தண்ணியில் தான் எடுக்கணும், தொட்டி தண்ணியில் தான் எடுக்கணும், தெளிப்பு ஞானஸ்தானம் தான் எடுக்கணும், இப்படியாக பலவிதமான காரியங்களை வந்து அவங்களே உண்டாக்கி கொண்டு இன்றைக்கு தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்னமோ அது அவங்களுடைய உபதேசம். ஏசையா 28:7-13 ஏசையா 28:7-13
ஆனாலும் இவர்கள் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுவானத்தால் வழி தப்பி போகிறார்கள், ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுவானத்தால் மதிமயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்கதரிசனத்தில் மோசம் போய் நியாய தீர்க்கிறதில் இடறுகிறார்கள்,
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்துட்டாருன்னா அவ்வளோதான், எல்லாம் ஊர் கதையாக இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கும், பைபிள் கையில் இருக்கும், அப்படி அப்படி வச்சுக்கிட்டு பேசினாருன்னா அமெரிக்கா ஆப்பிரிக்கா போய் எல்லா கதையும் சொல்லி 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 மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லிட்டே இருப்பார். ஆமா, ஒண்ணுமே இருக்க எல்லாம் வாந்தி வாந்தின்னு சொன்னா அவங்களுடைய சொந்த கதை சோக கதை, அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசி பேசி பாசி போஜன பீடம் அப்படின்னு சொன்னா பிரசங்க மேடை. பல சபைகளுக்கு போனவங்களுக்கு தெரியும், பல சபைகளுக்கு போய் பிரசங்கம் கேட்டவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாராயம், சாராயம்னா கலப்படம், தேவனுடைய வார்த்தைகளை கலப்படம். கலப்படம் பண்ணியாச்சுன்னா அந்த கலப்படம் அப்படி அப்படியே போயிட்டே இருக்கும். பைபிளில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. இன்றைக்கி பைபிளில் படிக்கிறவங்க உலகத்தில் அநேகம் பேர் இருக்காங்க. உலகத்தில் அதிகமாக விற்பனை ஆகிறது பைபிள் தான். அதே மாதிரி உலகத்தில் அதிகமான மொழிகளில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது பைபிள் தான். அப்போது இந்த பைபிளை ஏன் வாங்கி வாசிக்கிறாங்க, அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்கும் தேவையான காரியங்கள் அந்த பைபிளில் இருக்குது. இப்போ கிறிஸ்தவங்க ஏன் வாங்கி வாசிக்கிறாங்கன்னா, எல்லார் கையிலும் இருக்குது, அதனால் நம்ம கையில் இல்லைன்னா மற்றவங்களாம் தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு வாங்கி புதுசாக வச்சுப்பாங்க. அப்போ கிறிஸ்தவங்க வந்து மதத்தின் அடிப்படையில் தான் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறாங்க. இது வந்து வக்கீல்கள், விஞ்ஞானிகள், டாக்டர்கள் எல்லார்கிட்டையும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய பாடப்புஸ்தகத்து கூட பைபிளும் இருக்கும். பைபிள் இல்லாத வீடு இருக்காது. நம்ம நினைக்கிறோம் இந்துக்களுக்கு படிக்க மாட்டாங்க, முஸ்லீமுங்க படிக்க மாட்டாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம் படிக்க மாட்டான்னு. எல்லாருடைய கையிலையும் பைபிள் இருக்குது. பைபிளை படித்து தான் இந்த உலகத்திற்கு இன்றைக்கு விஞ்ஞானத்தை கொடுத்துருக்காங்க எல்லாருமே. 90% வந்து சயின்டிஸ்ட்டு பைபிளை படித்து தான் இன்றைக்கு விஞ்ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே யூதர்கள் தான். அதனால தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பைபிள் வந்து உலகம் முழுவதும் அதிகமான ஜனங்கள்னால் விரும்பி வாங்கப்படுகிறது. அதிகமான மொழிபெயர்ப்புகள்லையும் மொழிகள்லையும் அச்சடித்து இன்றைக்கும் அதிகமாக தான் வித்துட்டுருக்குது. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் ஆத்மாவுடைய சாப்பாடு வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. அவங்கவுங்க தேடி தேடி சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களுடைய பசி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தேடி தேடி சாப்பிட்டு எடுத்து ஜீரணம் பண்ணி அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அவங்க பழைக்கிறாங்க. வசனம் சொல்லுது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவனுடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் பிழைக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். அப்போ விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாலும் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் யாரும் நிறுத்துறதில்லை. இன்றைக்கும் தினந்தோறும் அதை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறதுனால தான் ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் இன்றைக்கி பிழைச்சிட்ருக்குது. ஆனால் கிறிஸ்தவங்க வந்து இதில் நேர் வித்தியாசம். அவங்க வாசிக்கிறதோட சரி, ஆனால் இருதயத்தில் தங்குதுன்னா கிடையாது. காரணம், இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது. அதனால் மதத்தின் அடிப்படையில் தான் தேவனுடைய வார்த்தைகளை அவங்க சிந்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மத்தேயு 15:8-9 வாசிப்போம். மத்தேயு 15:8-9 போதும். தேவனுடைய சமூகத்தில் உதட்டுனால தேவனை கனம் பண்ணுறது. அப்போ கற்பனை யாருடையதாக இருக்கணும்? ஆண்டவருடையதாக தான் இருக்கணும். ஆனால் கற்பனை பார்த்தீங்கன்னா எங்கிருந்தோ கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறது. ஆமாம், யார் பணம் கொடுக்குறானோ அவனுடைய கற்பனையை பின்பற்றுறது. ஆனால் உதட்டில் தேவனுக்கு மகிமை, அல்லேலூயா, ஆமென், சோத்திரம், இப்படி வெளியில் வார்த்தைகளை பேசிக்கிறது. இப்போ சில சபைகள் இருக்குது, அந்த சபைகளுடைய பேர்லேயே அது அடங்கியிருக்கோம். நாங்கள் இந்த பிரிவை சேர்ந்தவங்க, நாங்கள் இந்த உபதேசத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அந்த பேர் அது நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். அதெல்லாம் வந்து வியாபார நோக்கத்தோட அல்லது பணத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய ஊழியங்கள். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது உதட்டளவில் தேவனை ஆராதிப்பாங்க. அப்போ இருதயத்தில் தேவனுடைய கற்பனை இல்லாமல் மனுஷனுடைய கற்பனையை வச்சுட்டு ஆராதித்தா ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு வீணான ஆராதனை செய்கிறார்கள். அப்போ ஆராதனையே வந்து வேஸ்ட்டு தான். அப்போ தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் பக்கமாக வச்சுட்ருக்கிறவங்களுடைய ஆராதனை வீணான ஆராதனை. அவங்க கொடுக்குற காணிக்கை வீணானது, அவங்க கொடுக்குற தசம்பாகம் வீணானது, தேவனை துதிக்கிறது வீணானது, அவங்க செய்கிற எல்லா காரியமுமே வீணான காரியங்கள். காரணம், தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாதனால தேவன் அவருடைய செய்கிற எல்லா காரியத்தையும் வெறுக்கிறார். அதனால் நம்ம பேரளவில் மேக்கப் அளவில் அப்படியே இருந்து பாலிசம் இருந்துட்டு இருந்தோம்னா ஆண்டவர் அதை பார்க்கல. சில அவங்க ஜெபம் பண்ணிங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பரலோகமே இறங்கி வர மாதிரி. சிலவங்க ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ எவ்வளோ பக்தியாக இருக்கார், நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி பக்தியை காணமே, எவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறாரு, ஆள்லேருந்து ஆரம்பித்து அக்களை கரெக்டாக கொண்டு நிறுத்துவார். அப்போ வந்து மனுஷனுடைய வெளித்தோற்றத்தை வச்சு அவனுடைய ஆவிக்குரிய காரியத்தை தீர்மானிக்க முடியாது. அப்போ இருதயம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அதை ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ அங்கிருந்து இருதயத்தை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதி கொடுக்குறாரு. அப்போ நீ ஜெபம் பண்ணும்போது அரைக்கதையை சாத்தி யாருக்கு தெரியாமல் ஜெபம் பண்ணுகிறாரு. அப்போது அறக்கதவை சாத்தி ஜெபம் பண்ணும்போது, இருதயத்தில் ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமாய் ஆண்டவர் பதில் கொடுப்பார். இப்போ அறக்கதவை சாத்தி ஜெபம் சொல்லும்போது என்ன எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இருதயத்தை கம்ப்ளீட்டாக அடைச்சிரு, வாயில் மட்டும் ஜெபம் பண்ணால் போதும், ஆண்டவர் நல்லா ஆசீர்வாதம் கொடுப்பார். இப்போ அறக்கதவை சாத்தினது சாத்தினது தான், திறக்கிற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. இன்னும் இரும்பு தாப்பால் மாதிரி போட்டு அதை அடைச்சி வச்சாச்சு. காரணம், அது மனுஷனுடைய கற்பனைகள், மாம்சீக எண்ணங்கள், மனம் திரும்புறதுக்கு மனசு இல்லாமல் பெயரளவில் உதட்டளவில் தேவனை துதித்து எல்லாம் வீணான காரியங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் நாம் உதட்டளவுலேயும் பக்கமாக இருக்கணும், இருதயத்துலேயும் பக்கமாக இருக்கணும். மார்க் 7:6-8 வாசிப்போம்.
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசையா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைகொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் சொம்புகளையும் கழுவுகிறீர்கள், மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார்.
போதும், சில சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய சடங்கு இருக்கும், சாஸ்திரங்கள் இருக்கும். இன்னைக்கு சபையில் இருக்குது, இப்படித்தான் ராபோஜனம் கொடுக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இந்த இது இங்கே தான் வைக்கணும், இப்படி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒழுங்கில் வச்சுருக்காங்க. அப்படி வந்து நிறைய ஆசரிப்பு முறைகளை சபைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. இது சிஎஸ்ஐயில் ஒரு மாதிரி இருக்கும், ஆர்சியில் ஒரு மாதிரி இருக்கும், பெந்தகோஸில் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இதுலேயும் பெந்தகோஸில் வந்து ரொம்ப பயபக்தியாக இருக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் நிறையா சாஸ்திரங்கள் வச்சுருப்பாங்க. இப்படி உலகத்தில் இருக்கிற சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து வச்சு இருதய கதவை சாத்தி உதட்டளவில் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் வந்து எதுலேயும் பிரியமாக இருக்கிறது இல்லை. அதனால் உதட்டளவில் தேவனுக்கு சமயமாக இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி வீணான காரியங்களை நிறைய வெளிப்படையாக வேஷம் போட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க. லேவிராமம் 26:26 லேவிராமம் 26:26
உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நெருத்து கொடுப்பார்கள், நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள்.
எல்லாம் வாங்க, ஹெட் ஆஃபீஸுக்கு எல்லாம் வந்துடணும், எல்லாம் சென்னைக்கு வந்துடணும். ஆமாம், எல்லாம் இங்கே வந்துட்டு இதுக்கு நம்ம சபையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி ஒரு கற்பனை உருவாக்குன்னு சொல்லி உருவாக்கி அதை எல்லாத்துக்கும் பிச்சு பிச்சு கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஊரில் போய் அதையை நடைமுறைப்படுத்த முடியாது. இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம், கிறிஸ்தவன் ஒருத்தன் செத்து போயிட்டான், என்ன பண்ணுறது, அதுக்கு பெட்டி அடித்து அதுக்கு தனியாக கல்லறை வச்சு அதெல்லாம் பண்ணணும். இது வந்து உபதேசமாக உருவாக்கியாச்சு. ஆனால் நம்ம போகிற பக்கம் இருக்கிற ஊரில் அந்த சொல்லுவான், அந்த ஜாதிக்காரன், நீ இந்த பக்கமாகவே நீ போகக்கூடாதுன்றுவான், கிறிஸ்தவனுக்கு இங்கே கல்லறை கிடையாதுன்றுவான், எப்படி அவன் அடக்கம் பண்ணுறது. இதான் இங்கே வந்து ஒரு உபதேசம் சொல்லிடுவாங்க, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிட முடியாது, அதையே அப்போ வந்து இன்றைக்கு வந்து வீணான காரியங்களை உருவாக்கி வச்சு அதை நடைமுறைப்படுத்தும் போது நம்மளுக்கு ஒத்து வராது. அப்போ இன்றைக்கு ரத்த சாட்சியை மறிக்கிறாங்களே, அவங்களெல்லாம் எங்கே பெட்டியில் வச்சு எங்கே அடக்கம் பண்ணுறாங்க? வசனம் சொல்லுது 3.5 நாள் வரைக்கும் அவங்களுடைய பிரேதம் வந்து வீதியில் தான் கிடக்குமாமா, பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணுற மாதிரிலாம் உனத்தையும் காணும். நம்ம வார்த்தையில் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், கணம் உள்ளதாக விதைக்கப்படும் கணவீனம் உள்ளதாக எழுந்திருக்கும். ஆமாம், கணவீனம் உள்ளதாக விதைக்கப்படும் மயமுள்ளதாக எழுந்திருக்கும். இப்படி வந்து வெளியில் ஆடம்பரமாக நல்ல மேக்கப்பாக அப்படி இப்படின்னு சொல்லி விதைச்சாங்கன்னா மறிச்சாங்கன்னா அங்கே உயிர் தெழுதல ஒன்றும் இல்லாமல் தான். மறிக்கும்போது நிறைய ஆளு கூடி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணி பெரிய அங்கே கீழ் பக்கத்தில் தான் கொண்டு அடக்கம் பண்ணு ஓட்டி போட்டு போடுவாங்க. ஆனால் கீழ் பக்கத்தில் இருக்கிற எத்தனை பேர் உயிர்த்தெழுதல் வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் பூவாத்து தண்ணியில் செத்து போனவன் எத்தனையோ பேர் வந்து உயிர் தெழுதலில் மைமின் சரீரத்தை பெற்றிருப்பாங்க. ஏன்னா தேவனுடைய காரியத்திற்காக வந்து இந்த மாதிரி கற்பனைகள்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கறதில்ல. ஏன்னா அவர் உள்ளத்தை தான் பார்க்குறார், அந்த உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்குறார். அப்படி இன்றைக்கு 10 பேர் சேர்ந்து ஒரு உபதேசத்தை உருவாக்கி அதை நீங்கள் உங்கள் பகுதியில் போய் கடைப்பிடிங்கன்னா அது நடைமுறைக்கு வராது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 சாமுவேல் 3:19 போதும். நீ என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க பாப்போம். கேட்டா அந்த காலத்து மொழியில ரொம்ப எளிமையா எழுதியிருக்கிற மாதிரி இருக்கு. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில் விழுந்து போக விடவில்லை. யாருக்கா அது ஏதாவது அர்த்தம் புரியுதா?
அப்படின்னா
என்ன அர்த்தம்? அதெல்லாம்
இல்லை,
சொல்லுங்க. அது சரியான பதில் இல்லை. தரையில் விழுந்து போக விடவில்லை. நிறைவேற்றாம போகல, எல்லாத்தையும் நிறைவேற்ற தரையில விழுந்து போச்சுன்னா சொல்லி செய்யாம இருக்கிறது தான் தரையில விழுந்ததனுடைய அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா பைபிள்ல நிறைய பரிசுத்தவான்கள் செய்த தவறுகள் இருக்கு. பைபிளில் பரிசுத்தவான்கள் செய்த தவறுகள் நிறைய இருக்கு. அந்த தவறுகளை தேடி கண்டுபிடிச்சி இந்த ராஜா அப்படி பண்ணார், இந்த ராஜா அப்படி பண்ணார், அதனால் பரிசுத்தவான்களே அப்படி செஞ்சுருக்காங்க, நாம் செஞ்சால் அது தப்பு கிடையாது. யோவான் 7:8-9:10
போறதில்லைன்னு சொல்லிட்டாரு.
அதுக்கப்புறம்
இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார்.
அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டார்ல, அப்ப என்ன தப்பு நடந்திருக்குது?
அவங்க வந்து வெளியரங்கமா போனாங்க.
என்ன தப்பு இங்க நடந்திருக்குது?
போயிட்டாரு,
போக மாட்டேன்னு சொன்னாரு, கழிச்சு போயிட்டாரு. இந்த காரியத்தை இன்னைக்கு எப்படி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்துக்கு யாராவது கேள்வி கேட்டு பதில் சொல்லும் போது இப்ப போகலங்கிறது பொய்ய சொல்றது, பொய்ய சொல்லிட்டு ஒரு காமன் நேரம் கழிச்சு வேற வழியா போறோம். கேட்டா இயேசு கிறிஸ்துவே இப்படி சொல்லி இருக்காரு, நம்ம செஞ்ச என்ன தப்பா பாருங்க. நிறைய பேருக்கு தெரியாது பாருங்க. அதான் வாய்க்கு சமீமா இருக்கிறவங்க விஞ்சன நீதிமானா இருக்கிறது இப்படி தான் வாயில தானே வட சொல்றது. எதை கேட்டாலும் எதையானு சொல்லி ஏமாத்திட்டே இருக்கிறது இல்ல. அதனால இப்படியெல்லாம் யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? ஆனா தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமா இருந்தா இப்படியெல்லாம் நம்மளை சிந்திக்க தோணும். அதனால இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு பொய்ய சொன்னாரு. அதனால அது முக்காவாசி ஊழியத்தில் இருக்கிறவங்க தான் அதை செய்வாங்க. இப்படி நிறைய பொய்ய சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. எடுத்து சொன்னீங்களே எப்பா பைபிள் இப்படியெல்லாம் இருக்குதான்னு நீங்க நினைப்பீங்க. மோசை ஒரு தப்பு பண்ணாரு, தாவீது ஒரு தப்பு பண்ணாரு, இப்படி வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாம் பரிசுத்தவான்கள் தான், விசுவாச வீரர்களுடைய பட்டியலையும் அவங்க பேரெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தப்பை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினா எப்படி இருக்கும்? அவங்க அனுபவிச்சாங்க, ஆனால் அது இவங்களுக்கு தெரியாத. இன்னைக்கு அவங்க பரிசுத்தவான்களே செஞ்சுருக்காங்க, அவங்களும் பரிசுத்தவான்களாக மாறிட்டாங்க. அதனால் நம்மளும் இந்த மாதிரி தப்பு பண்ணி நாமளும் பரிசுத்தவான்களாக மாறிடுவோம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமயமாக இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை ஆவிக்குரிய ஆகாரமாக சாப்பிடுவார்கள். எது? இயேசு கிறிஸ்து அவர் பொய்ய சொல்லியிருக்காரு. பொய்யுறையாத என்ன? அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைமைக்கு பப்ளிக்கில் போனால் பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வரேன்னு அவங்ககிட்ட பதில் சொல்லியா இருந்துச்சுன்னு வைங்களா, இவங்க போய் என்ன சொல்லுவாங்க? ஓ இயேசு கிறிஸ்து பண்டிகைக்கு வராதுன்னு சொல்லி ஊரெல்லாம் தண்டூரா போட்டு போயிருப்பானுங்க. உடனே ஜனங்கள்லாம் கூடியிருக்கோம், அப்போ வந்து அவருடைய அங்கே காரியம் நடக்காமல் போயிருக்கோம், அதனால நான் வரல அப்படின்ட்டாரு. இவனுங்களெல்லாம்
போயிட்டானுங்க.
அதான் அதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் அர்த்தம் வந்து என்னன்னா அதுதான் தேவையில்லாத நிறைய காரியங்களுக்கு எடுத்து இன்றைக்கு பயன்படுத்துறாங்க. அது கரெக்ட், அதெல்லாம் சரிதான். அதை ஊழியக்காரன் அதான் சொல்கிறான், இந்த தப்பு பண்ணுறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க வரல. அதனால் நான் இப்போ இந்த மாதிரி போய் சொல்லிட்டு
இருப்பேன்.
ஆமாம், ரோமர் 3:7. ரோமர் 3:7. என்ன புரிஞ்சது உங்களுக்கு?
அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று
தீர்க்கப்படுவேன். என்ன என்ன அர்த்தம் புரிஞ்சது
சொல்லு. காவட்டி பொய் சொல்றது.
பொய், 1000 பொய்யர் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்றது. அந்த மாதிரி எத்தனை பொய்ய சொன்னாலும் சரி ஒரு ஆத்மாவை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நிறைய பொய்யா புழுகிட்டு இருக்கிறது. கேட்டால் பவுல் அப்படி சொன்னார், ஒரு ஆளை நீ ரட்சிக்கப்படுறதுக்கு, ஒரு ஆளுக்கு நீதி செய்யறதுக்கு, ஒரு ஆளுக்கு நன்மை செய்யறதுக்கு 10 பொய்ய
சொன்னார்
அறிக்கை பண்ண. அதனால் இதெல்லாம் வச்சு நிறைய பொய்ய சொல்லிட்டு இருக்கிறது, கணக்கு இல்லாத பொய்ய சொல்கிறது. கேட்டால் நான் அதுக்கு தான் சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன், மாற்றி மாற்றி சொல்லிக்கிறது. ஆனால் பொய் பொய் தானே? பொய் தான். இப்படியாக மேஜையிலேருந்து கீழே விழுந்த அப்பம் அப்படின்னா சத்தியத்திலிருந்து தவறினா ஆட்கள் செய்த தவறுகளை திரும்பவும் திரும்ப செய்து தங்களை நீதிமானாக காட்டுவது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்பம், ரகசிய அப்பம். ஏங்க ரகசிய அப்பம்? நீதிமொழிகள் 9:13-18 வரை வாசிப்போம். 9.
மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நேர்முகமாய் இருக்கிறாள். 13 தானே?
அதேதான் வாசிப்போம்.
அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தன் வழிகளை தங்கள் வழிகளை நோக்கி எதிரே போகும் நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும் மதியீரனை நோக்கி திருட்டு தன்னை தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்க மக்கும் இன்பமாய் இருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறார். ஆயினும் மறித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவருடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான்.
போதும். இது யாரை பத்தி சொல்லி இருக்குது, என்ன யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. யாரு இந்த ஸ்திரீ? அப்புறம் மேடையில் ஆசனம் போட்டாச்சு, மேடை மேடை போட்டு ஆசனம் போட்டாச்சு. யார பார்த்து கூப்பிடுறது
அப்படின்னா,
அப்படின்னா யாரு?
வழிகளை நோக்கி நேரே போகும் வழி போக்கறேன்.
அப்படின்னா யாரு? சத்தியத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறவன். நேரே போறவன் சொன்னா நேர்மையான வழியில சத்தியத்துல போயிட்டு இருக்கிறவன். அவனை கூப்பிட்டு என்ன சொல்றான்?
என்னன்னு?
முதல்ல சந்தேகத்தை உண்டு பண்ணிடுவான். அப்புறம்
எவன் பேதையோ அவன் இப்பிடத்தில் வரக்கடவன் என்றும் மதியீரனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அந்த அப்பம் இன்பமாய் இருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறார்.
சரி, இதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி வியாக்கியானம் பண்ணலாம்? இப்போது ஒரு சபை, சபை மேடை போட்டு சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்குது. நேராக போறவனை பார்த்து சத்தியத்தின் பாதையில் நடக்கிறவங்களுக்கு பார்த்து, எப்பா இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது, நீ வா இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. என்ன? திருட்டு தண்ணீர் தித்திக்கும் புசிக்கும் அப்பம் இன்பமாக இருக்கும். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. இல்ல இல்ல,
அதுவும்
இல்லை. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு தெரியாத ரகசியம் நான் இது உனக்கு சொல்லித்தரேன், நீ யாருகிட்டையும் சொல்லாத. பைபிளில் நிறைய ரகசியம் இருக்குது, அந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் எங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு, அதனால ரகசியங்களாக நான் உனக்கு
சொல்லித்தரேன்.
ஆமாம், அதனால் மற்ற சபையெல்லாம் சரி கிடையாது, மற்ற சபையெல்லாம் சரி கிடையாது. அதனால் உனக்கு பைபிள்லேருந்து ரகசியங்களாக நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. பைபிள்லேருந்து ரகசியங்களை மட்டும் தேடி 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 ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லாத இதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? நம்மக்கிட்ட ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களா? அப்படி அப்போ மற்றவங்கிட்ட கேட்டால் தெரியுமா தெரியாதா? ரகசியம் யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட ஒன்று சொல்லி விட்டேன்னு வைங்களேன், அஞ்சு நிமிஷத்தில் ஊரே பரவிடும். அந்த கதை. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நர பாதாளத்தில் கூட்டமாக சேர்ந்துருக்காங்களாமா. அப்படின்னா பைபிளில் ரகசியங்களை மட்டும் தேடி 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 வாசித்து அதை மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க, ஆனால் இருதயத்துக்கு ஒன்றுமே போகாது. ஆமாம், விருந்தாளிகள் தான் ரகசியங்களை சாப்பிட்றவன். ரகசியங்களை பைபிளில் தெரிஞ்சால் போதுமா? நம்மளை அது ரசிக்குமா? முதல்ல சாலமோனுக்கு ஆண்டவர் நிறைய ஞானத்தை கொடுத்தாரு, அந்த ஞானம் சாலமோனை ரசிச்சதா? இல்லை. ரகசியங்கள் சாலமோனுக்கு ராஜாவுக்கு ஆண்டவர் நிறைய கொடுத்தாரு, ஆனால் அது ரசிக்கல. காரணம் என்னன்னா, அதற்கு கீழ்ப்படியது. அப்போ ரகசியங்களை அறிந்தாலும் அது அவனை ரசிக்காது. அப்போ சில பவுல் சொல்றாரு, நான் சகல ரகசியங்களை அறிந்திருந்தாலும் தீர்க்கதரிசிகளை அறிந்திருந்தாலும், ஆமாம், அன்புனால் கிரியை செய்கிறது இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் ரகசியங்களை தேடி தேடி போய் சாப்பிட்டு சாப்பிட்டு ரகசியம் ரகசியம்னு சொல்லி வெளியில் சொல்லும்போது அந்த ரகசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி ரகசியங்களை சொல்கிற சபைகள் நிறைய இருக்குது. இங்கே போய் நேராக போகிறவங்க கூட ஏமாந்துருவான். அப்படி இவங்களுடைய பட்டியல் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 4:1-4 வாசிப்போம். அப்படின்னா இங்க வந்து கல்ல அப்பமாக்கி சாப்பிடுற கதைய சாத்தான் கொண்டு வர. அப்போ தேவனுடைய வார்த்தை வாக்கி மட்டும் சமீபமாக இருந்தால் அவன் வந்து பாட்டு பாடுவான், ஜபம் பண்ணுவான், ஆராதனை பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் உபாசம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், வெளிவேஷம் போட்டுட்டு இருந்து மாயமாலம் பண்ணிட்டு இருக்கிறவன் ஒரு உபாசம் எடுக்கிறான், ஒரு 3 நாள் எடுக்கிறான், கொஞ்ச நாள் கம்மி நாள் வச்சுக்கலாமே, 3 நாள் எடுக்கிறான், 3 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் எடுக்கலாம். 40 நாள் உபாசம் எடுக்கிறதுக்கு எப்படியா குறைஞ்சது வந்து 1 வருஷம் ஆயிரும். 3 நாள் உபாசம் எடுக்கிறதுக்கு ஆரம்பித்து அது படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து அந்த நாள் அதிகமாக்கிட்டு போகிறதுக்கு 1 வருஷம் ஆயிரும். அப்போ தான் தொடர்ந்து 40 நாள் உபாசம் எடுக்க முடியும். அப்போ தான் சரீரம் அதுக்கு தகுந்த மாதிரி பழக்கம். சரி, இப்போ 3 நாள் உபாசம் எடுத்துட்டாரு. உபாசம் எடுத்து முடிச்சோன்னா முதல் வேலை என்ன தெரியுங்களா? உடனே சாத்தான் வருவான், நீ என்ன பெரிய நீதிமான் ஆகிட்டியா, ரொம்ப உபாசம் எடுத்து பெரிய நல்ல பிள்ளை மாதிரி ஆகிருக்க வந்திருக்கிற, அதனால் நீ என்ன பண்ண, முதல் வேலையா என்ன பண்ணு, கல்ல அப்பமாக்கு. ஏன்னா நீ உபாசம் எடுத்துகிட்டே இல்லை, அதனால் கல்ல அப்பமாக்குறதுக்கு உன்னால் முடியும். ஆமாம், ஆனால் ஏன்னா உபாசம் எடுத்திருக்கீல்ல, அப்போ எப்படி கல்ல அப்பமாக்குறது? ரகசியங்கள் அது முடிஞ்சாச்சு. இது வந்து வேற கல்
அப்பமாக்கு.
கல் அப்பமாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், யாருக்குமே புரியாத காரிய வசனத்தை உபாசம் எடுத்த உடனே இதனுடைய வியாக்கியானம் இதுதான் புதுசாக வியாக்கியானம் பண்ணி கொடுத்துருக்கு. இதான் கல் அப்பமாக்குறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஆனால் இந்த வார்த்தை தான் இருதயத்துக்கு தூரமாக இருக்குத. அப்போ வாய்க்கு எது பக்கமாக இருக்குது? எதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் புரியாமல் இருக்கிற காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கமாக இருக்குது. அதனால் நான் உபாசம் எடுத்துட்டேன், ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு தரிசனம் நிறையா கொடுத்துட்டாரு, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இது தான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி கொடுக்குறது. அதுக்கு அடுத்தது அசுத்தமான அப்பம். மல்கியா 1:6-8
என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதனால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்னேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார்.
இங்கே அசுத்தமான அப்பன்னா தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை பேசாம எண்ணத்தையோ பேசுறது. எதை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தாலும் சரி அதை வாங்கிக்கிறது, இதில் இன்னும் குறை இருக்குது, இதில் இன்னும் தவறு இருக்குது அப்படின்னாலாம் சொல்கிறதில்ல. எப்படியோ யாரை ஏமாத்தனையோ எனக்கு காசு கொண்டு வந்து சேர்த்துருணும். ஆமாம், நான் இப்படி ஒரு வேலை பண்ணேன்னா அப்படி கிடச்சா இப்படி கிடச்சா கொஞ்சம் காசு கிடச்சிது எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க, கொண்டு வாங்க. அப்போ ஊழியக்காரன் சத்தியமான வார்த்தைகளை பேசினாதான் சத்தியத்தின்படி இருக்கிற காசை வாங்க முடியும். அப்படி ஆதாயத்துக்காக பணத்துக்காக இவன் பேசுகிற வார்த்தைகளும் அசுத்தமான அப்பம், இவன் ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்களும் தேவனுக்கு அசுத்தமாக இருக்கிற காரியங்களை ஏற்றுக்கொண்டு இவன் வாழ்கிறான். அப்போ இங்கே வந்து வசனம் சொல்லுது, முக்கியமாக ஊழியக்காரன் தான் இவன். அசுத்தமான அப்பத்தை கொடுக்கறதுனால தானே ஜனங்களும் அப்படி இருக்காங்க. அப்போ இவங்க ஊழியக்காரன் உண்மையான காரியங்களை பேசும்போது அவங்களும் உண்மையாக இருப்பாங்க. அப்போ ஜனங்கள் வந்து ஊழியக்காரனு கட்டுப்பட்டவங்க. அப்போ ஊழியக்காரன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறானோ அதன்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை மாறும். அப்போ ஊழியக்காரன் வந்து பணத்துக்குன்னு சொல்லிட்டு, வருமானம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு, எதையோ ஜனங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தமில்லாத காரியங்களை நிறைய பேசினோம்னா அப்புறம் அப்படி தான் இருக்கும் ஜனங்கள். ஜனங்கள் எந்தெந்த வழியிலேயே எப்படி எப்படியோ சம்பாரித்து இது கொஞ்சம் ஆண்டவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து வெறுக்கிறார். அசுத்தமான அப்பமாக ஆண்டவர் வெறுக்கிறார். மல்கிய 1:12-13 திருநமாய் பேசி இங்கே அசுத்தமான அப்பம் சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, படிப்பே வராதவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறது. ஆமாம், கேன்சர் பேஷண்ட்டை இவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறது. அப்படி நல்ல எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். அந்த இருக்கிற ஆசீர்வாதத்தில் நல்ல பொருள்களை ஆண்டவர் கொடுக்காம கெட்டு போனது, நசல் கொண்டது ஒன்றுத்துக்கு ஆகாது. அதைத்தான் ஆண்டவருக்கு ஒன்று கொடுக்குறது. அது எப்படி சோகமாக்குவார்? அப்போ வந்து ஆண்டவர் நம்மளை வந்து வசனம் சொல்லுது ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கை கொண்டு வரும்போது அவரவர்கள் தகுதிக்கேற்பபடி காணிக்கையை கொண்டு வரணும். அப்போ வந்து ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், ஆனால் செல்வந்தனாக இருக்கிறான், அல்லது ஒரு பிரபுவாக இருக்கிறான் அப்படின்னா அவர்கள் அதற்கேற்றபடி காணிக்கையை கொண்டு வரணும். ஏழையாக இருக்கானோ அதுக்கேற்றபடி. அப்போது இவங்க எல்லோரும் காணிக்க கொண்டு வரும்போது எல்லோரும் வந்து காணிக்க போடணும் அப்படின்னு சொல்லி தானே இருக்குது. நம்மளும் எல்லோரும் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவோம் அப்படின்னு போகும்போது இங்கே வசனம் சொல்லுது, மந்தையில் கடா இருக்கும்போது அதை கெட்டு போனதை ஆண்டவர் கொண்டு வந்து
பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், நாமும் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும்
அப்படின்னா ஆண்டவருக்கு முன்னால் பொய் சொல்கிறது. கபடஸ்தன் தான் பொய். அப்போ நம்மக்கிட்ட பொருள் இருக்குது, அதை வச்சுட்டு மறைச்சிட்டு வேற ஒன்றை கொண்டு வந்து ஆண்டவருக்குன்னு கொடுக்குறது. அப்போ ஆண்டவரை ஏமாத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறது, ஊழியக்காரனை ஏமாத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறது. அப்படின்னா பொருத்தனை பண்ணி பொய்யான இட்டு தேவனையும் ஜனங்களையும் ஏமாத்தி தங்களுடைய ஆத்மா பிழைக்கிறது. அப்போ மாய்க்கு மட்டும் தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருந்தால் என்ன வேணால் வாயில் சொல்லிடலாமே, எளிமையாக வாயில் என்ன வேணாலும் சொல்லிடலாம். ஆனால் தேவனுடைய காரியங்களில் நாம் அது பொருத்தனை பண்ணும்போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். திறனமாய் பேசினா அப்படி இல்லை, யாருக்கு இது கரெக்டான அர்த்தம் தெரியும்? மலையாள வார்த்தை இல்லை. எப்படியோ ஒப்புச்சாச்சு, சப்பக்கட்டு கட்டி எப்படியோ பேசி மூழ்கி ஒரு மாதிரி பேசி ஒரு பருவத்தில் பேசி புரிய வச்சாச்சு. அதான் திறனமாய் பேசி எப்படியோ பேசி மூழ்கி எப்படியோ ஒப்புச்சாச்சுன்னு அர்த்தம். எப்படியோ மேக்கப் பண்ணி சொல்லி புரிய வச்சாச்சு. அப்போ ஆண்டவரை வந்து அப்படி புரிய வைக்க முடியுமா? ஆண்டவர் அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பார். மந்தையில் அவனுக்கு கடா இருக்குது இல்லையா, உன் வீட்டில் அது இருக்குது, ஆனால் நீ ஆண்டவருக்கு என்னத்தை கொண்டு வர? ஆனால் ஊழியக்காரங்கிட்ட எப்படியோ பேசி முழவி எப்படியோ புரிய வச்சாச்சு. ஆமாம், இது இப்படி தான், இது இப்படி தான். ஆமாம், ஏதோ ஒரு கதை மாதிரி எப்படியோ பேசி புரிய வச்சாச்சு. அப்படி வந்திருந்தா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இதை விசாரிப்பார். பிரசங்கி 5 பிரசங்கி 5 நீ பொருத்தனை பண்ணும்போது போதும். அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்துல எதையும் துணிகரமா பேசக்கூடாது, மனம் பதறி எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம வாயில தானே தேவனுடைய வார்த்தைக்கு சமீபமா இருக்கிறோம். நம்ம ஆராதனை பண்றோம், உதடுகளை கனம் பண்றோம், எல்லாமே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி 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 வந்து கடைசியில பொருத்தனையும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விளையாட்டுத்தனமா பொருத்தனையே பண்ணிடுவாங்க. ஆனா அங்க வரும்போது ஆண்டவர் பிடிச்சிருவாரு. எப்படி? நீ எனக்காக்கு பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்கல. ஆண்டவர் கனம் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லலை, நம்மளே தான் கனம் பண்ணுறோம். ஆண்டவர் எதையுமே வந்து வெளிப்படையாக எதிர்பார்க்கறது இல்லை. ஆண்டவர் இருதயத்தான் எதிர்பார்க்குறாரு. இப்போ ஜெயிலில் இருக்கிறான், அவனால் எப்படி பாட்டு பாடி ஆராதிப்பான்? வேற எங்கேயாவது ஒரு பிரச்சனையில மாட்டிகிட்டு இருக்கிறான், அவனால் பாட்டு பாடி ஆராதிப்பான், வெளியில் சொல்லுவானா? இருதயத்திலேயே தேவனோட பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ இங்கே பொருத்தனை பண்ணும்போது வாய்க்கு தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருக்கிறதுனால எல்லாமே இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பொருத்தனையும் நிறைய பேர் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு கடைசியில் செலுத்தாமல் போகும்போது தேவனுடைய நியாயத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கையில் கிரியில் தேவன் வந்து வாய்க்கை செய்யாமல் போயிடுவார். அப்புறம் அடுத்த ஒரு தடவை பொருத்தனை பண்ணுறதுக்கு போகும்போது ஆண்டவர் பிடிப்பார், நீ போன டைம் ஏமாத்தி போனால் தானே இப்போ ரெண்டாவது ஒரு பொருத்தனைக்கு வந்திருக்கிறியா அப்படின்னா, இது அசுத்தமான அப்பம். அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நீ வாயில் ஏமாற்றிட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு தேவனுடைய நியாயத்திற்கு வரும், தேவன் அதை விசாரிப்பார். ஏன்னா பொருத்தனை பண்ணணும்னு சொல்லி யாரும் கட்டாயப்படுத்துறதில்லை, அது அவங்கவுங்களுடைய மனசுலேயும் பொருத்தனை பண்ணுறது. இப்போ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு வேலை இல்லை வெட்டி இல்லை நான் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு உண்மையான ஊழியக்காரங்க யாரும் வர்றதில்லை. ஆனால் நிறைய பேர் வயிற்று பழப்புக்குன்னு வரவங்க எல்லாருமே, எனக்கு படிப்பு வரல வேலை கிடைக்கல அதனால் ஊழியம் தான் எனக்கு ஒத்து வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்து ஊழியம் வந்து வளராமல் அது ஊழியம் வந்து என்னமோ மாறி போயிடுச்சு. ஆமாம், ஆனால் உண்மையாக ஊழியத்துக்கு வந்தவங்க எல்லாருமே எங்கேயோ போயிட்டு இருந்தவங்க, ஏதோ ஒரு வேலைக்குன்னு போயிட்டு இருந்தவங்கள ஆண்டவர் அவங்கள சந்தித்து அவங்கள கூப்பிட்டு அவங்களவா ஒரு பொருத்தனை எடுக்க வச்சு, நீ உயிரோடு இருக்கிறீன்னா எண்ணத்தினால நீ தேவனுடைய வார்த்தையினால தான் இருக்கிற. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க தேவனுடைய வார்த்தையினால ஜீவன் குலைச்சதுனால ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் வேலையை எழுதி கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறவங்க. உலகம் முழுவதும் நல்ல பிரபலமான ஊழியத்தை செய்தவங்க, வல்லமையாக ஊழியம் செய்தவங்க எல்லாருமே தேவன் சந்தித்து அவங்கள கூப்பிட்டு வந்தது. அப்போ அப்படியாக பொருத்தனை பண்ணி தான் அநேகம் பேர் ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில் வந்து பொருத்தனை பண்ணுற சமயத்தில் எல்லாம் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமயமாக இருக்குது, அதனால் எல்லாத்துக்கு முன்னால் நாமளும் ஒன்றை பொருத்தனை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் வந்து ஆண்டவர் பிடிச்சிருவார். அதனால் பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை நிறைவேற்றும் போது வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுப்பேன். அப்போ பொருத்தனை செலுத்தினாதான் ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட முடியும். ரெண்டாவது ஒரு ஆபத்து வரும்போது பொருத்தனை பண்ணுறக்கு போனால் அவர் அங்கே இருக்க மாட்டார். அப்போ இது வந்து அசுத்தமான அப்பம். நம்முடைய ஆவிக்குரிய சாப்பாடில் இப்படிப்பட்ட அப்பத்தை நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ஆத்மா பிழைக்குமா? கண்டிப்பாக பிழைக்காது, செத்து தாங்கலாம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம சாப்பிடும்போது நம்ம ஆத்மா ருசியுள்ள பதார்த்தங்களை தேடி சாப்பிடணும். அது ஆத்மா வந்து இருதயம் ஒன்று ரெண்டு தடவை ருசியுள்ள வார்த்தைகளை சாப்பிட்டு பழகினாதான் அப்போ ருசி என்னங்கிறது தெரியும். அப்போ இருதயத்துக்கு போகிற வழியை அடைச்சிட்டு வாய்க்கு மட்டும் வெளியில் மேல் பூச்சா பூசாங்க பண்ணிவிட்டு இது வேறு அது வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எந்த நன்மையுமே செய்யாது. நம்ம பேச்சளவில் தான் இருப்போமோ ஒழிய நம்ம கிரியையில் இருக்க மாட்டோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்து பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு வந்து நாம் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமயமாக இருக்கிறவங்க சாப்பிட்ற அப்பத்தை நாம் சித்திச்சோம். அடுத்த வாரம் என்ன நாம் சித்திக்கிறோன்னா, ஆமாம், தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமயமாக இருக்கும், வாய்க்கு தூரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.